الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة، وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم، والله في عون العبد ما كان العبد في عون أخيه. புகழ் அனைத்தும் துவையகத்தை படைத்து வழிபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் ஒருவனுக்கே உரித்தாகத்தம் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்தனையற்றவன், சர்வலோக மன்னன், தான் நினைத்ததை நினைத்த பிரகாரம் செய்யக்கூடியவன், மேலும் அவன் நித்திய ஜீவன் என்பதாகவும் சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், மனிதர்களின் நேர்வழிக்காக இறுதியாக வந்து சேர்ப்பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள் கிளையார்கள், மேலும் அவர்களது வழி மீது விரிவைத்து வாழ்ந்த நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா. இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் வீட்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் மனிதர்களின் ஈடேற்றத்திற்காக வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக ஏவியிருக்கின்றானோ, அவைகளை முடிந்த அளவு தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை பார்த்து வேண்டாம், கூடாது, தகாது, ஹராம் என்பதாக தவிர்த்திருக்கின்றானோ, அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து தூரமாக நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியேனுக்கும் அத்துடன் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை படைத்து எமக்கு சில கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கின்றான். அந்த கடமைகளை இரண்டு பங்குகளாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அவைகளில் ஒரு கடமை அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மற்றொன்று அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அடியார்கள் ஏதாவது குறைபாடு செய்துவிட்டால் அல்லாஹு தஆலா விரும்பினால் மன்னிப்பான், விரும்பினால் கண்டிப்பான். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், அவர்களுடைய உரிமைகளில் அடியார்கள் ஏதாவது குறைபாடு செய்யும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்கள் மன்னிக்காத வரைக்கும் அதனை மன்னிக்க மாட்டான், கண்டிப்பான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில் நாம் வியாபாரங்களுடன் தொடர்பானவர்கள், வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் சகோதரர்களே, எப்போதும் பணத்தை கொடுப்பது, எடுப்பது, வாங்குவது, கடன் எடுப்பது போன்ற விடயங்கள் எங்களுடன் எப்போதும் ஒன்றாக இருந்து வரக்கூடிய ஒன்றாக. ஒருவர் வியாபாரம் செய்கின்றார், ஒருவர் ஒரு தொழிலை செய்கின்றார், நிச்சயமாக அவருக்கு இவ்வாறான கட்டங்கள் கட்டாயம் ஏற்படுத்தால் செய்யும். ஒருவர் யாராவது ஒருவர் பணத்தை கேட்பார், அல்லது இவர் பணத்தை மற்றவர்களிடத்தில் வாங்குவார் கடனாக. கண்ணியமான சகோதரர்களே, இந்த கடன் என்பது இது ஒரு அடியான், இன்னும் ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னும் உள்ள ஒன்றாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடல் திருமறையில் சூரத்துல் பக்ராவுடைய 282வது ஆயத்தில், குர்ஆனுடைய ஆக மிகவும் நீளமான ஆயத்து, இந்த ஆயத்தில் கடனை பற்றி சொல்லி இருக்கின்றான். கடன் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும், அது எவ்வாறு உரிய நிறைவேற்றப்பட வேண்டும், கொடுக்கும் பொழுது என்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீங்கள் ஆயத்து தைன், இது கடனுடைய ஆயத்து என்பதாக பெயர் கூட வைத்திருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்தில் 15க்கும் மேற்பட்ட மசாயில்களை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு விரிவாகவும் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த நீளமான ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50க்கும் மேற்பட்ட கட்டத்தங்களை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றான். கடன் என்பதாக சொல்லும் பொழுது அது சில கட்டங்களில் வாஜிபானதாக, கடன் கொடுப்பது கட்டாயமானதாக வாஜிபானதாகவும், இன்னும் சில கட்டங்களில் சுன்னத்தாகவும், இன்னும் சில நிலைமைகளில் கடன் கொடுப்பது ஹராமாகவும் மாறிவிடுகின்றது. ஒருவர் கடன் கேட்கின்றார் எதற்காக? மதுபானம் வாங்கி குடிப்பதற்காக, ஒரு பாவத்தை செய்வதற்காக. இவருக்கு கடன் கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. ஒருவர் கடன் கேட்கின்றார் உயிரை பிரியக்கூடிய சந்தர்ப்பம், கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய உயிரை பாதுகாப்பதற்காக வசதி இருக்கக்கூடிய ஒருவர் கட்டாயம் கடன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும், அவர் மீது கட்டாயம் வாங்கி. அது அல்லாது ஏனைய ஒரு சேவைக்காக கடன் கேட்கின்றார், அதனை கொடுப்பது கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு சுண்ணத்தான ஒரு காரியமாக இருக்கின்றது. கடனை பொறுத்தவரையில் இதில் இரண்டு சாரார் இருக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தினர்கள் கடன் கொடுக்கக்கூடியவர்கள், மற்ற ஒரு சாரார் கடன் எடுக்கக்கூடியவர்கள். இஸ்லாம் இந்த கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் எந்த முறைகளை கையாள வேண்டும், இவர்களுக்கு என்ன புத்திமதிகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விடயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள், இந்த கடனை கொடுப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பொறுத்துக்களை எவ்வாறு பெற முடியும் என்பதை மிகவும் தெளிவாக சுன்னாவில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கடன் எடுக்கக்கூடியவர் அவருக்குரிய ஒழுக்கங்கள் என்ன, அவர் எந்த நீயத்துடன் இருக்க வேண்டும், அதனை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அதனுடைய முறைகள் என்ன என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவதாக நாம் ஒருவருக்கு கடனை கொடுத்துவிட்டால் கடன் கொடுக்கக்கூடியவருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது பாடம், அவர் அந்த கடனை கொடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்க வேண்டும். யாரிடத்தில் நாம் கடனை கொடுக்கின்றோமோ அவரிடத்தில் எந்த விதத்திலும் எந்த விதமான பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இன்று சர்வசாதாரணமாக கடன் கொடுக்கின்றார்கள், 50,000 கொடுக்கின்றார்கள், 55,000 ரிட்டர்ன் வாங்குகின்றார்கள் சுத்த வட்டி. டேட்டுக்குள்ள செக்கை கொடுக்கின்றார்கள், காசை உடனடியாக கொடுத்து அந்த டேட்டுக்கு கூடுதலாக பணத்தை எடுக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் சுத்தமான வட்டியா? கடன் ஒருவர் கொடுத்துவிட்டால் அவர் கொடுக்கப்பட்டவரிடத்திலிருந்து எந்த விதமான பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய எந்தெந்த கடன்கள் அதன் மூலமாக ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு பிரயோஜனத்தை எடுத்துக் கொள்கின்றானோ அது ரிபா, வட்டி என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய ஃபத்வாவாக இருக்கின்றது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அக்ரம அஹதுக்கும் ஃஅஹ்தாஹு ஹதியதன் வ ஹமலஹு அலா தாபத்தின் ஃபலா யக்பல்ஹா வலா யர்கபஹா. யாராவது ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுத்துவிட்டால், கடன் கொடுத்ததற்கு பின்னால் கடன் எடுத்தவர் இவருக்கு ஒரு ஹதியாவை கொடுக்கின்றார், ஒரு கிஃப்ட் பண்ணுகின்றார், அல்லது அவர் போகக்கூடிய நேரத்தில் அவரை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி செல்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் கொடுத்தவர் கடன் எடுத்தவர் இவ்வாறு செய்யும் பொழுது அவருடைய ஹதியாவை, அவர் கொடுக்கக்கூடிய கிஃப்டை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி கிடையாது. அவர் வாகனத்தில் ஏற சொன்னால் அதில் ஏறுவதற்கும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இவ்வாறான இந்த அளவு கூட பிரயோஜனத்தை அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு அவரை ஏற்றிவிட்டால் அல்லது அவருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிவிட்டால் அவருடைய கடனை இவருக்கு கேட்பதற்கு சிரமமாக இருக்கும். இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த கடனை எடுப்பதற்கு கொடுப்பதற்கு முன்னால் ஏற்கனவே இவர்களிடத்தில் இவ்வாறான பழக்க வழக்கம் இருக்கின்றது. அவர்கள் கிஃப்ட்களை பரிமாறிக்கொள்வார்கள், வாகன இடையில் கண்டால் வாகனத்தில் ஏற்றி செல்வார்கள். இவ்வாறான பண்பாடு ஆரம்பத்திலிருந்தே இருந்தால் அது தப்பு கிடையாது. இரண்டாவதாக கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடன் கொடுத்த ஒரு மனிதர் கடன் எடுத்து கொடுக்கப்பட்டவரிடத்தில் அவருக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். கடன் எடுத்தார் ஒரு கஷ்டத்துக்காக, ஒரு சிரமத்துக்காக. இப்போது அவர் உரிய நேரம் வந்து விடுகின்றது, உரிய நாள் வந்து விடுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, கொடுப்பதற்குரிய வாய்ப்பு கிடையாது, கொடுப்பதற்குரிய ஏற்பாடு கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஏராளமான நன்மாராயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த மனிதரை பார்த்து அவகாசம் கொடுப்பது இப்போது முடியாதா? ஒரு பத்து நாள், ஒரு மாதம், இவ்வாறு குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வஇன் கான து உஸ்ரதின் ஃபநதிரதுன் இலா மைசரா, அந்த கடன் எடுத்தவர்கள் சிரமம் கட்டவுடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வசதி ஏற்படுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். வஅன் தஸத்தகு கைருல்லக்கும், முடியுமாக இருந்தால் அதனை மன்னித்து அவர்களுக்கு சதக்காவாக கொடுப்பது இது உங்களுக்கு சிறந்தது என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கண்டிவான சோதர்களே, ஆக குறைந்த அளவு அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ரிவாயத், மன் அன்ஸர முஸ்ரன் கானலஹு பிகுல்லி யௌமின் ஸதகா, யார் ஒரு கஷ்டவாளிக்கு கடனை கொடுத்ததற்கு பின்னால் அவகாசம் கொடுக்கின்றாரோ அவர் அவகாசம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் எந்த அளவு தொகை பணத்தை கடனாக கொடுத்தாரோ அந்த அனைத்தும் அந்த தொகை சதக்கா கொடுத்ததாக இவருக்கு எழுதப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப ஐ யுதில்லஹு அல்லாஹ் ஃபீ ظில்லிஹி ஃபல்யுன்ஸிர் முஸ்ரன், யார் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால் எனக்கு அல்லாஹ் நிழல் அளிக்க வேண்டும் என்பதாக விரும்புகின்றாரோ அவர் இவ்வாறு சிரமப்படக்கூடிய ஒருவருக்கு அவகாசம் கொடுக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஜாகியத்தினுடைய காலத்தில் இருந்த பழக்கத்தை போன்று அந்த நேரம் தாண்டிவிட்டால், அந்த நேரம் பிந்துவிட்டால் அதற்கு கூடுதலாக வாங்குவது, அதற்கு அதிகமான தொகையை வாங்குவது இது வட்டி. சகோதரர்களே, ஜாகியத்துடைய காலத்தில் இவ்வாறு உடன்படிக்கை செய்வார்கள், கடன் கொடுப்பார்கள், கொடுக்கக்கூடிய நேரத்திலே சொல்லிவிடுவார்கள், சொல்வார்கள் ஒன்றின் கீழ் உரிய நேரத்தில் பணத்தை நிறைவேற்றிவிட வேண்டும், அவ்வாறு இல்லாவிட்டால் வட்டி தர வேண்டும் என்பதாக சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவதாக நாம் பணத்தை கொடுக்கின்றோம் அல்லது எடுக்கின்றோம், எடுக்கும் பொழுது அல்லது கொடுக்கும் பொழுது எங்களுடைய உடன்படிக்கைகள் மிகவும் தெளிவானதாக இருக்க வேண்டும். நான் எதற்காக வேண்டி கொடுக்கின்றேன்? கடனாக கொடுக்கின்றேனா, வியாபாரத்துக்காக வேண்டி கொடுக்கின்றேனா, அமானிதமாக கொடுக்கின்றேனா, எதற்காக வேண்டி கொடுக்கின்றேன்? வைத்துக்கோங்க, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்வது இது சரியான முறை இல்லை சகோதரர்களே. கடத்தை கடனாக கொடுத்தால் கொடுக்க எடுக்கக்கூடியவருக்கு பாவிக்கலாம், அமானிதமாக கொடுத்தால் எடுக்கக்கூடியவருக்கு பாவிக்க முடியாது. வியாபாரத்துக்காக வேண்டி கொடுத்தால் அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வாறு பங்கு பிரியும், இவருக்கு எந்த அளவு போகும், அவருக்கு எந்த அளவு போகும், எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல் இந்த உடன்படிக்கை மூடலான முறையில் நாம் கொடுத்து விடுகின்றோம். அவரும் கேட்கின்றார், நாமும் கொடுக்கின்றோம், என்னற்கு எதற்காக வேண்டி கொடுத்தோம் என்பதே தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அதன் மூலமாக அந்த அக்கது அந்த உடன்படிக்கை சுத்தமானதாக தெளிவானதாக ஆக மாட்டாது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, கடன் எடுக்கக்கூடிய ஒரு சாராரும் இருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய புத்திமதி என்னது? எடுக்கக்கூடியவர்கள் எவ்வாறு எடுக்க வேண்டும்? இஸ்லாம் அவர்களுக்கு என்ன வழியை காட்டுகின்றது? இவர்களுக்கு காட்டக்கூடிய, இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது வழிதான் கண்ணியமான சகோதரர்களே, கடன் எடுக்காமல் பழகுவது, கடன் இல்லாத வாழ்க்கைக்கு பழகுவது. சொல்வார்கள், கடன் எடுக்கிறது சுண்ணத்தானே என்பதாக, இது ஒரு தப்பு. கடன் எடுக்கிறது சுண்ணத்து கிடையாது, கடன் எடுக்காமல் இருக்கிறது தான், கடன் கொடுக்கிறது தான் சுண்ணத்தாகும். கடன் எடுக்கிறது இது ஆகுமான ஒரு முபாகமான ஒரு காரியமாகும், கடன் எடுக்காமல் பழகிக் கொள்வதுதான் இது ஆக சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவூதுடைய ரிவாயத், ஒரு நாள் ஒரு பொருளை வாங்கினார்கள், வாங்கியதற்கு பின்னால் அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு அதற்குரிய பணத்தை கொடுப்பதற்கு பணம் இருக்கவில்லை, கடனாக வாங்கினார்கள். வாங்கியதற்கு பின்னால் உடனடியாக அந்த பொருளை விற்பனை செய்தார்கள், லாபத்துக்கு விற்பனை செய்தார்கள், கிடைத்த லாபத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால் என்னுடைய கரத்தில் பணம் இல்லாவிட்டால் நான் எந்த ஒரு பொருளையும் வாங்க மாட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி வர்ணித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் கேட்கின்றார்கள், இந்த கூட்டத்தை சார்ந்த யாராவது இங்கு இருக்கின்றீர்களா என்பதாக மூன்று தடவைகள் கேட்ட பொழுது ஒரு மனிதர் எழுந்துகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய கூட்டத்தை சார்ந்த இந்த மனிதர் அவருடைய கடனின் காரணமாக சொர்க்கம் நுழைய முடியாதவராக தடுக்கப்பட்டிருக்கின்றார், அவருடைய கடனை நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கடன் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஸ்மி வல் மக்ரம், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக துஆ செய்வார்கள். அதிகமாக துஆ செய்வார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள், மாஸ்டர் மா தஸ்தஈது மினல் மக்ரம் யா ரசூலல்லாஹ், கடனை விட்டு இன்னும் அதிகமாக பாதுகாப்பு தேடுகின்றீர்களே யா ரசூலல்லாஹ், இதற்குரிய காரணம் என்ன என்பதாக கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கரிமர் கரமர் ரஜுல், ஒரு மனிதர் கடன் காரணமாக ஆகிவிட்டால் ஃபஹத்தஸ வகதப, பேசுவார் பொய்யைத்தான் பேசுவார், வபஅத ஃபஅஃலஃப, வாக்குறுதி அளிப்பார் பொய் வாக்குறுதியைத்தான் அளிப்பார், இவ்வாறான பாவமான காரியத்துக்கு இது காரணமாக இருக்கின்றது. இதனால் தான் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று ஒரு சாரார் ஒரு கூட்டம் எங்களுக்கு கடன் தர தயாராக இருக்கின்றார்கள், விளம்பரங்கள் செய்கின்றார்கள், நாம் கடன் தர தயாராக இருக்கின்றோம், 52 நாட்கள் அவகாசம் இருக்கின்றது, இத்தனை நாட்கள் அவகாசம் இருக்கின்றது என்பதாக விளம்பரம் செய்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒரு விடயத்தை விலகிக் கொள்ள வேண்டும், இவர்கள் எமக்கு கடன் தருவதற்காக வேண்டி இவ்வாறான முறைகளை அறிமுகப்படுத்துவது ஏதோ நாங்கள் சிரமப்படுகின்றோம், எங்கள் மீது வைத்த இரக்கத்தின் காரணமாக அல்ல சகோதரர்களே, எங்களுக்கு இன்னும் பாரிய சிரமங்களை ஏற்படுத்துவதால் இதனுடைய விளைவாகும். இன்று சலரை பார்க்கின்றோம், 52 நாளில் கட்டுவதா, இது எனக்கு கிடைக்கக்கூடிய சலரி, இது சர்வ சாதாரணமாக கட்டிவிடலாம் என்பதாக நினைத்து அதனை வாங்குகின்றார்கள். சகோதரர்களே, உங்களை கார்டு பாவிக்க முடியுமா முடியாதா அது வேறு விடயம், ஆனாலும் சகோதரர்களே இதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன சொல்லுகின்றார்கள், நாம் எப்போதும் வட்டியில் ஈடுபட்டது கிடையாது, எப்போதும் வட்டியில் கை வைத்தது கிடையாது, இவ்வாறான ஒரு விடயத்தில் கை வைத்து விட்டேன், ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கு போய்விட்டோம், உரிய நேரத்தில் அந்த பணத்தை கட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, இத்தனை ரூபாக்கள் வட்டி வந்திருக்கின்றது, என்ன செய்வது? கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமானவர்கள் எங்களுக்கு கடன் தருவதற்கு காத்திருக்கின்றார்கள், எங்கள் மீது இருக்கக்கூடிய அதாவது பரிதாபத்தின் காரணமாக அல்ல, அதை நாம் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, நாம் கடன் எடுக்கின்றோமா, எங்களுடைய நீயத்து எவ்வாறு இருக்க வேண்டும், எடுக்கும் பொழுதே எங்களுடைய நீயத்து அதனை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும், சரியாக உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்கின்ற நீயத்துடன் யார் கடனை எடுக்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார். எடுக்கும் பொழுதே, வாக்குறுதி அளிக்கும் பொழுதே அந்த நேரத்தில் நாம் கடனை கொடுக்க கூடாது என்கின்ற நீயத்து இருந்தால் சகோதரர்களே இந்த அவகாசம் மௌத்து வரைக்கும் கிடைக்க மாட்டார். ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அகல அம்பால நாசி யுரீது அதாஹா அத்தாஹ அல்லாஹ், வமன் அகல அம்பால நாசி யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹு அல்லாஹ், யார் மற்றவர்களுடைய பணத்தை பொருட்களை எடுக்கின்றார்களோ அதனை கொடுக்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நீயத்துடன் எடுத்தால் அல்லாஹு தஆலா அதனை நிறைவேற்றி விடுவார். யார் இதனை கொடுக்க கூடாது, அவ்வாறே நானே சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் அளித்து விட வேண்டும் என்ற நீயத்தில் எடுக்கின்றாரோ அல்லாஹு தஆலா அவருடைய அந்த பணத்தை அவ்வாறே அளித்து விடுவார். கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாழ்க்கையிலே கிடைக்க மாட்டார். அவர்களுடைய விடயம் எமக்கு பாடமாக படிப்பினையாக இருக்கட்டும். ஜமலுடைய யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களை அழைக்கின்றார்கள், அழைத்து சொல்கின்றார்கள், அருமை மகனே, லா உராணி இல்லா மக்சூலா, இன்றைய தினம் நான் கொலை செய்யப்படுவேன் என்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன், எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்னுடைய கடன் என்பதாக சொல்கின்றார்கள், சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நான் இவ்வாறு கடன் கொடுக்க இருக்கின்றேன், இந்த ரிவாயத் அதில் கண்ணியமான சோழர்களே மரணத்தில் சொல்லுகின்றார்கள், எனக்கு இந்த இடத்தில் இவ்வாறு சொத்துக்கள் இருக்கின்றது, தோட்டங்கள் இருக்கின்றது, இவைகளை விற்பனை செய்து என்னுடைய கடனை நிறைவேற்றிவிட வேண்டும். அதனை விற்பனை செய்வதற்கு பின்னாலும் கடனை நிறைவேற்றுவதற்கு பணம் போதாமல் போனால் என்னுடைய எஜமானிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக மகனிடத்தில் சொல்ல, மகனுக்கு அந்த எஜமான் யார் என்பது விளங்கவில்லை. கேட்டார்கள், யார் உங்களுடைய எஜமான்? என்னுடைய எஜமான் ரப்புல் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ். அவர்கள் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜபலில் மரணித்து வருகின்றார்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் கடனை மகன் கணக்கு பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இவர்களுடைய சொத்துக்களை கணக்கு பார்க்கின்றார்கள். மதீனாவில் 12 வீடுகளும் பஸ்ராவில் தோட்டங்களும் இவ்வாறு தோட்டம் இருக்கின்றது. இவைகளை எல்லாம் விற்பனை செய்தாலும் அந்த கடனை நிறைவேற்ற முடியாது. இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அவர்களை சந்திக்கின்றார்கள். கேட்கின்றார்கள், உங்களுடைய தந்தையினுடைய கடன் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதாக கேட்ட பொழுது இவர்கள் சற்று மறைத்து சொல்கின்றார்கள், அவருடைய கடன் 1 லட்சமாக இருந்தால் என்ன நினைக்கின்றீர்கள்? சொல்லுகின்றார்கள் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுடைய தந்தையினுடைய முழு சொத்துக்களை விற்பனை செய்தாலும் கூட இந்த 1 லட்சத்தையும் கொடுக்க முடியாது. கேட்கின்றார்கள், 1 லட்சத்துக்கே இவ்வாறு சொல்வதாக இருந்தால் அவருடைய கடன் 22 லட்சங்களாக இருந்தால் அதற்கு என்ன சொல்வீர்கள்? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, எடுக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய நியத்து இருந்தது. அல்லாஹ் எவ்வாறு நிறைவேற்றுகின்றான்? காலம் போக போக அந்த காலி பூமிகளுடைய விலைகள் அதிகமாகுவதை போன்று அந்த இடத்தினுடைய விலைகள் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. இறுதியில் பஸ்ராவில் இருக்கக்கூடிய அந்த ராபா என்கின்ற அந்த தோட்டத்தினுடைய ஒரு பகுதியை விற்பனை செய்கின்றார்கள். 16 லட்சத்துக்கு விற்பனை செய்கின்றார்கள் ஒரு பகுதியை. கடனை அவ்வாறே நிறைவேற்றி விடுகின்றார்கள். இப்போது நிலைமை எவ்வாறு மாறிவிடுகிறது என்றால் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய, அதாவது அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய மனைவிமார்கள் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், எங்களுடைய கணவனுடைய வராசத்து எங்களுக்கு வேண்டும், அனஞ்சரத்து வேண்டும் என்பதாக கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மாற்றிவிட்டார். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் தரமாட்டேன். எதுவரைக்கும் என்றால் நான் 1 வருடங்களுக்கு ஹஜ்ஜுடைய காலத்தில் ஏளான் செய்கின்றேன். அந்த ஏளான் என்பது என்னுடைய தந்தை யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கின்றாரா, அவ்வாறு இருந்தால் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஏளான் செய்து அவைகளையும் நிறைவேற்றியதற்கு பின்னால் தான் நான் உங்களுக்கு அனந்தர சொத்துக்களை பிரித்து தருவேன் என்பதாக அந்த ஏளானையும் செய்து வருகின்றார்கள். இறுதியாக கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மனைவார்களுக்கும் 12 லட்சம் கிடைக்கின்றது. எதன் மூலமாக? எடுக்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் இருந்தது, நான் இதனை கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று கடன் எடுக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய மிகவும் பிரதானமான மற்றொரு விடயம் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான், கடன் யா தாயந்தும் நீங்கள் கடன் எடுத்தால், ஒரு கடனாக எடுத்தால் அதனை எழுதிக் கொள்ளுங்கள். இன்று எழுதும்படி கேட்டால், நான் அவரோட 20 வருடங்களாக பழகின்றேன், 30 வருடங்களாக பழகின்றேன், நம்பிக்கையாக பழகின்றேன், அதனால் அவரிடத்தில் எவ்வாறு நான் எழுதிக்கொள்வது இது நம்பிக்கைக்கு துரோகம் என்பதாக நினைப்பாரே, அவருடைய மனதில் ஏதாவது கெட்டெண்ணம் வந்துவிடுமே, மனது நந்துவிடுமே என்பதாக நினைக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி சிந்தித்தோமா? அல்லாஹ்வுடைய கட்டளை, இமாம் இப்ராஹிமுன் நஹ்ஐ, இமாம் அப்பா போன்றவர்களிடத்தில் கடனுடைய சந்தர்ப்பத்தில் எழுதி எடுப்பது இது சுன்னத்தின் முஅக்கதா என்பதாக வந்திருக்கின்றது. இன்று சர்வ சாதாரணமாக ஏராளமானவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. 50 லட்சம் 60 லட்சம் கோடிக்கணக்கு நம்பிக்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது அவர் தர முடியாது என்பதாக மறுக்கின்றார். என்ன ஆதாரம் இருக்கின்றது? எழுதி கொடுத்தீர்களா? எழுதி கொடுத்திருக்கலாமே. கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறு இல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், நீங்கள் அதனை எழுத வேண்டும் என்பதாக. இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, கடன் எடுக்கக்கூடியவர் கவனிக்க வேண்டிய இன்னும் பிரதானமான ஒரு விடயம்தான், நாம் அதனை கொடுக்கும் பொழுது மன திருப்தியுடன் கொடுக்க வேண்டும். எவ்வாறு எடுக்கக்கூடிய நேரத்தில் நாளுக்கு மடிந்து எத்தனையோ 1000 வார்த்தைகளை சொல்லி பணிந்து அந்த கடனை எடுக்கின்றோமோ அதனை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலும் நாம் அவரிடத்தில் போய் ஒரு நாளுக்கு முன்னாலே இவ்வாறு மன திருப்தியுடன் அதனை நிறைவேற்ற வேண்டும். இன்று கடன் கொடுத்துவிட்டு எத்தனையோ பேர் பயப்படுகின்றார்கள் கடனை கேட்பதற்காக. போல் பண்ணினால் அதனை கட் பண்ணுவார்கள், வேலை செய்ய மாட்டாது. ஏன்? இவர் கடனை கொடுத்திருக்கின்றார், கேட்பதற்கு பயம். ஏதாவது கேட்டுவிட்டால் என்ன சொல்வார்கள்? கடுமையான வார்த்தைகள். கண்ணியமான சகோதரர்களே, எவ்வாறு நாம் எடுத்தோமோ அதை விட அழகான முறையில் நாம் அதனை கொடுத்துவிட முயற்சி செய்ய வேண்டும். கடன் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ரிவாயத்துகளில் இதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு அடியாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சொன்னார்களே, ஒரு ஷஹீதினுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் கடனை தவிர என்பதாக சொன்னார்கள். ஒரு ஷஹீத் என்றால் அவருக்குரிய அந்தஸ்து என்ன? கண்ணியமான சகோதரர்களே, கடனை தவிர உள்ள ஏனைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் ஒரு விவாதத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுகின்றார், பின்பு உயிர் கொடுக்கப்படுகின்றார், பிறகு ஷஹீதாக்கப்படுகின்றார், பின்பு உயிர் கொடுக்கப்படுகின்றார், பிறகு ஷஹீதாக்கப்படுகின்றார். இவ்வாறு பல தடவைகள் ஷஹீதாக்கப்பட்டாலும் கூட அவருடைய கடனை நிறைவேற்றாத வரைக்கும் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்பதாக அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால் தான் முன்னோர்கள் இதனை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள், பயந்திருக்கின்றார்கள். கடனுடைய தன்மையே என்னது சொல்லுவார்கள், ஹம்மும் பில்லைல் துல்லும் பின்னஹார், இரவில் தூக்கம் வரமாட்டாது, கவலையாகவே இருக்கும், பகலில் சமூகத்துக்கு முன்னால் தலை காட்டி நடக்க முடியாது, இழிவாக இருக்கும். இந்த கவலை இழிவு இந்த இரண்டையும் கடன் தேடித்தரும் என்பதை சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. மனிதர்கள் கடன் பட்டிருந்தார்கள், கொடுக்க முடியாமல் தவிக்கின்றார்கள். இதற்கு பிரதானமான மூன்று காரணங்கள். முதலாவது, அதமுல் கனா, வாழ்க்கையில் போதும் என்ற தன்மை கிடையாது. வாழ்க்கையில் போதும் என்ற தன்மை கிடையாது, இருக்கக்கூடியதை வைத்து சமாளித்துக் கொள்வோம் என்கிற தன்மை கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இதன் மூலமாக கடன் பட்டிருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத், கத் அஃப்லஹ மன் அஸ்லம வர்ஸுக கஃபாஃபன் வகன்னஹு அல்லாஹ் பிமாஆதா, ஒரு மனிதர் ஈதேசம் பெற்று விட்டார். யார் என்றால், கத் அஃப்ல வெற்றி பெற்று விட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில விடயங்களை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததை கொண்டு அவர் போதுமாக்கிக் கொள்கின்றாரே, இவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், போதும் என்ற தன்மை என்பது சகோதரர்களே, கடன்கள் ஒரு மனதில் போதும் என்ற தன்மை ஏற்பட வேண்டும். பொருள் அதிகமாக இருக்கின்றது, பணம் அதிகமாக இருக்கின்றது, ஒன்றுக்கு பத்து கடைகள் இருக்கின்றது, ஆனால் உள்ளத்தில் போதாது என்பது என்கின்ற தன்மை வந்துவிட்டால் இவருடைய நிலைமை இவ்வாறுதான். இதற்கு என்ன செய்யலாம்? அதற்கு நபியவர்கள் வழிகாட்டினார்கள். இதற்கு எப்போதும் நாம் எமக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு காரில் செல்லுகின்றோமா, ஒரு ஆட்டோவில் சொல்லக்கூடிய ஒருவரை பார்க்க வேண்டும். நாம் நடந்து செல்கின்றோமா, நடக்க முடியாத அமைப்பில் வாங்குகின்ற ஒருவரை பார்க்க வேண்டும். எப்பொழுதும் மனிதர் அவனுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது நன்றி உணர்வுடன் பார்ப்பான், எப்போதும் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான், போதும் என்ற தன்மை அவனிடத்தில் ஏற்படும். இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே, அல் ஹிரஸ், பேராசை, இருக்கக்கூடிய பேராசை. இதன் காரணமாகவும் ஒரு மனிதன் அதாவது கடன் பெறுவதற்கு தள்ளப்படுகின்றான். மூன்றாவதாக கண்ணியமான சகோதரர்களே, அத்தனக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பழகிவிடுகின்றார்கள். அதற்கு பின்னால் சில நிலைமைகள் ஏற்படும் பொழுது அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகியவர்களுக்கு சாதாரணமான ஒரு கடைக்கு போக முடியாது, சாதாரணமான ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, சாதாரணமான ஒரு வாகனத்தில் போக முடியாது, பஸ்ஸில் பிரயாணம் செய்வது பழக்கம் கிடையாது, நிலைமை மாறி இருக்கின்றது, சாதாரணமான வாழ்க்கைக்கு பழகவில்லை. இதன் காரணமாக அதே நிலையில் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும், சமூகம் எவ்வாறு நினைப்பார்கள் என்பதற்காக கடன் எடுத்து 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 அதே நிலையை பாதுகாப்பு காப்பார்கள். இறுதியாக கண்ணியமான சகோதரர்களே, நிலைமை மிகவும் கவலைக்குரிய நிலைமைகளாக மாறிவிடும். உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஆடம்பரமான முறையில் வாழ மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கடன் இருக்கின்றது, வாகனம் வைத்திருக்கின்றோம், நல்ல வீடு கட்டி இருக்கின்றோம், இது ஆடம்பர வாழ்க்கை அல்ல சகோதரர்களே. அவருக்கு தேவையான விதத்தில் வாகனம் எடுக்கலாம், வசதி இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பணம் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம். மனம் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் எளிமையான முறையில் வாழ்வு காட்டலாம். எளிமையான வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மிகப்பெரிய செல்வந்தர், எளிமையான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, இதற்கு நாம் நபி அவர்கள் காட்டி சென்ற வழி என்பது இன்று உள்ளங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ உள்ளங்களை தட்டி பார்த்தால் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கவலை இந்த கடனும் பிரச்சனைகளும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு துஆ சொல்லி தந்திருக்கிறார்கள். அதற்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார், எனக்கு கடன் இருக்கின்றது, என்னுடைய கடனின் காரணமாக நான் கவலைப்படுகின்றேன் என்பதாக சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், நான் உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லி தருகின்றேன், அந்த துஆவை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் மலை அளவு இருந்தாலும் கூட அல்லாஹ் கடனை நிறைவேற்றி விடுவான் என்பதாக சொல்லி துஆ சொல்லி கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஃபினி மின் ஹலாலிக அன் ஹராமி வஅக்னினி பிஃபதலிக அம்மன் சிவா. அந்த துஆவை அந்த மனிதரும் ஓதுகின்றார், அவரே சொல்லுகின்றார், நான் இந்த துஆவை ஓதினேன், அல்லாஹ் என்னுடைய கடனையும் நீக்கிவிட்டான். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை பார்க்கின்றார்கள், தொழுகை அல்லாத நேரத்தில் மஸ்ஜிதில் இருக்கின்றீர்களே, மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்திருக்கின்றீர்களே, இதற்குரிய காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வருவதற்குரிய காரணம் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகளும் என்னுடைய கடன்களும் தான் யார சூழல்லா. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகின்றேன், காலையிலும் மாலையிலும் இதனை ஓத வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய கவலைகளையும் நீக்கி விடுவான், உங்களுடைய கடனையும் நிறைவேற்றி விடுவான் என்பதாக சொல்லி துஆ சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்து வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக மின் கலபத்தி தைன் வகஹ்ரி ரிஜால். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சொன்ன அந்த துஆவை காலையிலும் மாலையிலும் நான் ஓதி வந்தேன், அல்லாஹு தஆலா என்னை விட்டும் என்னுடைய கவலைகளையும் நீக்கிவிட்டான், என்னுடைய கடனையும் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அனைத்துக்கும் இஸ்லாத்தில் வழி சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. பிரச்சனைகள் மாத்திரமில்ல, பிரச்சனைகளுக்குரிய தீர்வும் சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கையுடன் இவைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக எவ்வாறு அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டார்களோ அதே போன்று நிலைமைகளை அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கும் ஏற்படுத்துவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிரமம் கஷ்டங்களை நீக்கல்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளில் யா அல்லாஹ் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுடைய கடன்களை நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யாருடைய உள்ளங்களெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றதோ அவர்களுடைய கண்ணீர்களை நீயே துடைத்து விடுவாயாக. ரஹ்மானே பலரும் பல நிலைமைகளில் பல சிரமங்களில் இருக்கின்றார்கள் ரஹ்மானே, ஒவ்வொருவர்களுடைய உள்ளங்களும் அழுத நிலையில் இருக்கின்ற ரஹ்மானே, நீ அவர்களுடைய கண்ணீர்களை துடைத்துவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியாக்களாக எங்கள் அனைவர்களை மாற்றி கொள்வாயாக. உங்களுடைய ஆக்களை உனது தனிப்பட்ட கிருப்பையின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆஃபர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்